அனைவருக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த முடிவை குறித்து நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய நினைவுகளை அதை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், தீமை கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன். தேவனை எத்தனை பிள்ளைகள் உறுதியாய் பிடித்திருக்கிறார்களோ, தேவனை உண்மையாய் எத்தனை பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தேவனை எத்தனை பிள்ளைகள் உண்மையாய் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? சமாதானத்துக்கு ஏதுவான முடிவே அவர்கள் நோக்கி கடந்து வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இருக்கிற நினைவுகளை சுத்தமாக நினைவில் இல்லவே இல்லையே. நிறைய பேருக்கு நீங்கள் உதவிகளை செய்திருப்பீர்கள், உங்கள் கிட்ட பணம் இருக்கும் போது ஏராளமாய் வாரி இறைச்சி இருப்பீர்கள். ஆனா இப்ப நீங்க நினைச்சு பாப்பீங்க, நீங்கள் எத்தனை மனிதர்களுக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்களின் நினைவுல ஒரு நாள் கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. நிறைய வேலைகள் நீங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கலாம், ஒருத்தர் கூட என்னை நினைத்து பார்க்க மாட்டுறாங்களே, ஒருத்தர் கூட என்னை யோசித்து பார்க்க மாட்டுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னுடைய நினைவுல எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று வசனம் சொல்லுகிறதுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம் வேதத்திலே வாசிக்கிறோம், 1 சாமுவேலின் புத்தகம் 16 நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கு ஈசாய் எனக்கு பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம பார்க்கிறோம். அந்த மனிதனுக்கு மொத்த 8 பிள்ளைகள் இருக்கிறாருங்க. அந்த கிராமத்துக்கு நோக்கி, அந்த பெத்லகேம் ஊரை நோக்கி சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். ஏன் என்று சொன்னால், இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படியாக அவன் கடந்து வருகிறான். ஈசாயினுடைய வீட்டிலே பெரிய பலி விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரர்கள் எல்லாம் வரவழைத்திருக்கிறான். 8 குமாரர்களை 7 குமாரர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாம் பலி விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. 7 குமாரர்களும் தீர்க்கதரிசிக்கு முன்பாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களில் ஒருவனை கூட நான் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனா அந்த சூழ்நிலை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அப்போ கூட ஈசாய்க்கு தன்னுடைய 8வதாக ஒரு மனிதன் இருக்கிறான், 8வது மகன் ஒருத்தன் ஆடுகள் பின்னாடி இருக்கிறான் என்பதை அவன் மறந்து போனாங்க. இன்றைக்கு அநேக நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம இருக்கிறோன்றதை கூட ஒருத்தருக்கும் தெரியாது. என் வாழ்க்கையில நிறைய நாட்கள் நான் அப்படிதான் கடந்து வந்தேன். நான் இருக்கனா செத்தனா கூட ஒரு மனுஷனு கூட தெரியாது. ஒரு நண்பர்கள் கூட எனக்கு கூப்பிட்டு, நீ இருக்கிறியாப்பா, நீ சாப்பிட்டியாப்பா, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில, ஒரு சிறம் நினைக்காத ஒரு சூழ்நிலையில இருந்தேன். அப்ப தாவீதுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறான். ஏன்னு சொன்னால், அந்த ஊர்ல இருக்கிற மொத்த பெரியவர்களும் போய் சாமுவேல் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க வந்திருக்கிற காரியம் என்ன காரியமாய் நீங்கள் வந்திருக்கிற சொல்லி போய் கேட்கிறாங்க. அப்ப தாவீதுக்கும் எப்படியாவது தெரிஞ்சிருக்கும் அவன் இருதயம் எப்படி வேதனைப்பட்டு இருக்குங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பலி விருந்து பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்காங்க, ஆனா நானும் ஏதோ ஒரு மூலையில அமர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆடுகளுக்கு பின்னாடி அனாதை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அவன் நினைச்சிருக்கிறான். அவனை பெற்றெடுத்த தகப்பன் கூட தாவீதை மறந்து போனால், ஆனால் அவனை படைத்த ஆண்டவர் அவனை மறக்கவில்லை. என் அருமையான சகோதரே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில மறந்து விடாதீர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாம் உங்களை நினைக்காமல் போகலாம், ஆனால் உங்களை படைத்தவர் உங்களை நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். எப்பொழுது எப்பொழுது உலகத்தில் இருக்கிறவர்கள் உன்னை நினைக்காமல் தூக்கி எறிகிறார்களோ அன்றைக்கே சர்வத்தையும் படைத்த தேவன் உங்கள் நினைவுகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதுதான் நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிறாருங்க. அவரை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை தான் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகெல்லாம் எப்பொழுது உங்களை மறக்கிறதோ தங்களுடைய நினைவுகளிலிருந்து தூக்கி எறிகிறதோ அன்றைக்கு தேவனுடைய நினைவுகளை நீங்கள் பலவானா இருக்கிறீர்கள், நீங்கள் பலம் பொருந்தியவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த உலகம் நினைக்கல நாம் பரவாயில்லைங்க, ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உங்களை கொடுக்கும்படிக்கு என்னுடைய நினைவுகளை எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாருங்க. இந்த வருஷம் எப்படி முடிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. அவர் நினைவுகள் எல்லாம் எப்பொழுதும் உயர்ந்ததா இருக்கிறது. சில வேளைகள் நாம் காரியங்களை குறித்து செபித்துக் கொண்டிருப்போம், ஆண்டவர் நம்மளுடைய பார்வைக்கு அது மிகப்பெரிய காரியமா இருக்கலாம், மிக உயர்ந்ததான ஒரு காரியமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது ஒண்ணுமே இல்லைங்க. ஏனென்று சொன்னால் அதை காட்டிலும் உயர்ந்த நினைவுகளை அவர் நமக்காய் வைத்திருக்கிறார், பெரிய யோசனைகளை அவர் நமக்காய் வைத்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலே நல்ல வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை மட்டும் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய நினைவு என்னவா இருக்கிறது சொன்னால், நான் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறனோ, எந்த காரியத்தை எதிர்நோக்கி செபித்துக் கொண்டிருக்கிறனோ, எதற்காய் நீங்கள் உபவாசித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள், எதற்காய் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை உங்களுக்கு செய்யும்படியான நினைவு அவருடைய சிந்தையிலே வந்திருக்கிறது. அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை ஆண்டவர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அதி சீக்கிரத்தில் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நீங்கள் சோர்ந்து போய் மனம் உடைந்து நீங்கள் போய் அழுது கொண்டிருக்காதீங்க, இந்த காரியம் நடக்கல அது நடக்கலன்னு சொல்லி அழுது கொண்டாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நிச்சயமாய் நான் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க, கவலைப்படாதீங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரமே உங்களுடைய நினைவுகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அவருடைய நினைவுகளை எப்பொழுதுமே பத்திரமா இருந்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கொடுக்கிறவர் உங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டச்சனையான பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேளையில் கருமையான சகோதரனே சகோதரியே, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்க, நான் பட்ட வெட்கத்திற்கும் நான் பட்ட அவமானத்திற்கும் நான் பட்ட எல்லா காரியங்களுக்கும் இரட்டச்சனையான பலனை ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு கொடுக்க போகிறார். ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளும் அநேக இடங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம், அநேக இடங்களில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தெரிந்தவர்கள் மூலமா கூட நீங்கள் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு ஒன்றுமே பேச முடியாத நிலைமையில கூட நீங்கள் திரும்பி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்ட அந்த வெட்கத்திற்கு நீ வடித்த அந்த கண்ணீருக்கு இரட்டத்தனியான பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையானது ஒரு நாளும் பொய்யுறையாத வார்த்தையாக இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர் எல்லாரும் காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். ஒரு நாளும் அதை மறந்து விடாதீர்கள். எத்தனை நாட்கள் நீ அழுதிருக்கிறாய், எத்தனை நாட்கள் நீ புலம்பி இருக்கிறாய், வெளியே நாள் போக கூட முடியவில்லை, இவ்வாறாக என்னை குறித்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். சரி, இந்த இடத்துலதான் பேசுறாங்கன்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கேயும் அவர்களுடைய வார்த்தைகளின் காதுகளை தொழித்துக் கொண்டிருக்கிறது. நான் தலை குனிந்துதான் நடந்து கொண்டிருக்கிறேன், தலை குனிந்துதான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த ஒரு மாறுதலும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீ அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ பட்ட வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தினியான பலனை உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்க இருந்தாலும் கையை மேல உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லிருங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை ஆமென் என்று விசுவாசிக்கிற எந்த ஆத்துமாவோ அந்த ஆத்துமாவுக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இந்த நாளிலே நிச்சயமாய் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதத்துல நாம பார்க்கிறோம், சகேயு என்னப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவன் ரொம்ப குள்ளமான ஒரு மனிதனாய் இருக்கிறான். ஆயக்காரர்களுக்கு எல்லாம் தலைவனாய் இருக்கிறான். ஆனாலும் பெரிய ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை தெரியுமா? ஆண்டவரை எப்படியாச்சும் நான் பார்த்திருந்தோம் ஐயா. அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை என் கண்களெல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். திரளான ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. திரளான கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அவரை நெருக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில அவன் எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும் போறான். ஆனா வேதம் சொல்லிக்கிறபடி அவன் குள்ளனாய் இருக்கிறபடியால் அவனால் பார்க்க இயலவில்லை. நீங்கள் ஒன்றே ஒன்று யோசித்து பாருங்க, அங்க இருக்கிற ஒரு மக்களுக்கும் அவனை பிடிக்கவில்லை. எத்தனை பேர் அவனை அவமானப்படுத்திருப்பாங்க. குள்ளனாய் இருக்கிற உனக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஆயக்காரனோட தலைவனாய் இருக்கிற நீ, பாவியா இருக்கிற நீ இயேசுவை பார்க்கவனால முடியுமா? அந்த தகுதி உனக்கு இருக்கதான்னு சொல்லி ஒருவேளை அவனை அசிங்கப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், வெட்கப்படுத்திருக்கலாம். நிச்சயம் அவனை வெட்கப்படுத்தியிருப்பார்கள், நிச்சயம் அவனை அவமானப்படுத்தி. ஆகியால் அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? நான் குள்ளனா இருக்கிறேன், சுத்தி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, என்னால எட்டி ஆண்டவரை பார்க்க முடியல, ஆனாலும் அவரை பார்க்காம நான் விட போகிறது இல்லை என்று சொல்லி அவன் கூட்டத்துக்கு முன்பாக ஓடி போகிறான். ஓடி போயாவது பாத்திரம் பார்க்கிறான், ஆனால் அங்கேயும் அவனால பார்க்க முடியவில்லை. பக்கத்தில் ஒரு காட்டத்தி மரத்தை பார்க்கிறான், அதில் ஏறி அமர்ந்து ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன், குள்ளமா இருக்கிற ஒரு மனுஷன் ஏதோதோ முயற்சிகள் எல்லாம் பண்ணி அந்த மரத்துல ஏறும் போது அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் அவனை பார்த்து கேலியா சிரிச்சிருப்பாங்க. நாங்களாம் எவ்வளவு உயரமா இருக்கிறோம், இவன் என்ன குள்ளமா இருக்கிறானே, இவன் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு மனுஷனா இருக்கிறான், ஒரு பாவியா இருக்கிறான், ஆயக்காரனோட தலைவனா இருக்கிறான், வரி வசூல் பண்ணுவான், எல்லா காரியத்தையும் இவன் பண்ணுவான், இவன் எதுக்கே ஆண்டவரை பாக்கணும்னு சொல்லி கூட ஒருவேளை அவனை அவமானப்படுத்திருக்கலாம். ஆனா அவன் எதையுமே அவன் காதல வாங்கவே இல்லை. அவனுக்கு முன்பாக இருந்தது ஒரே ஒரு காரியம் தான், உலக ரட்சகரை என் கண்களினால் நான் பார்க்க வேண்டும். ஆனால் நடந்த சம்பவம் என்னங்க? ஆண்டவர் அந்த கூட்ட நெரிச்சல்ல வந்து கொண்டே இருக்கிறார். ஏராளமான மக்கள் சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து சகேயு ஏறி இருந்த அந்த இடத்திற்கு வந்து அவர் நின்ற உடனே அவர் அண்ணாந்து பார்த்தார் என்று வசனம் சொல்லுகிறார். லூக்காவு எழுதின புத்தகம் 19 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்க நீங்கள் பார்க்கலாம், அவர் வந்து நின்று அண்ணாந்து பார்த்து சகேயை பார்த்து கூட, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் எந்த இடத்துல அவமானப்பட்டிருந்தானோ, எந்த இடத்துல அவன் அசிங்கப்பட்டானோ, எந்த இடத்துல கூனி குறுகி நின்றானோ, அதே இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து நின்று அவ்வளோ மக்கள் சுற்றி இருந்தாலும் சகேயு மாத்திரம் அவருடைய கண்களுக்கு தெரிந்தான். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரே, சகோதரியே, உலகத்தில் எத்தனை மக்கள் இருந்தாலும் சரி, அவமானப்பட்டிருக்கிற உன் கண்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உன் கண்ணு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறபடியால், இந்த அவமானத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறபடியால் ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து அவர் நிச்சயம் கூப்பிடுவார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிற இந்த நேரத்திலே இரட்டத்தினியான பலன் உன்னை வந்து சேரும். ஹல்லேலூயா! அப்போ சகேயுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சுங்க. அவன் இவ்வளவு நாள் பட்ட அவமானம், இவ்வளவு நாள் பட்ட வெக்கம் எல்லாம் மாறி போச்சுங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் பெயரை சொல்லி, சகையுவே நீ சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்க போறையான்னு சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். அங்கிருந்த எல்லா மக்களை, எத்தனை மக்கள் அவனை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி எல்லாம் புறங்கூறி எல்லா காரியம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க தலையெல்லாம் தொங்கப்பட்டிருக்குங்க. இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ எந்த இடத்துல அவமானப்பட்டிருக்கிறாயோ, உன் வெட்கத்துக்கு பதிலாக ரட்டச்சனியான பலனை உனக்கு நான் கொடுப்பேன். அந்த பலன் உங்களை தேடி வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா கண்களும் பார்க்குங்க. எப்படி சகேயுக்கு ஆண்டவர் பலனாய் வந்து இறங்கினாரோ, எப்படி பலனாய் இறங்கி வந்து அவனை பார்த்து கூப்பிடும் பொழுது எல்லா ஜனங்களும் பார்த்தார்களோ, அது போல ரட்டச்சனியான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஆண்டவர் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்த வல்லமுள்ளவராய் இருக்கிறாரு. வேதம் அதுதான் சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்கிறேன். ஏசி 54 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னார், நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நீ எந்த காரியத்து குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? இந்த காரியம் நடந்தாதான் தலை நிமிந்து நடக்க முடியும், இந்த காரியம் நடந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், இல்லைன்னா என்னை அவமானப்படுத்தி என்னை குணிக்கு போக பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, ஒரு நாளும் நீ வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறார். ஆகையால் நீ பயப்படாதே, நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை உறுதியாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. நீ என்ன காரியங்களை செய்தாலும், என்ன காரியங்களை நீங்க ஏறெடுத்து செஞ்சாலும், என்ன பண்ணாலும் சரி, ஒன்னே ஒன்ன மட்டும் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. என் ஆண்டவர் உயர்த்தி வைக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். செபிப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரியும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். எந்த இடங்களெல்லாம் அவர்கள் அவமானப்பட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. எத்தனை மனிதர்கள் அவர் இருதயங்களை காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் நீ சொல்லியிருக்கிற வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது தகப்பனே. இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையின் அபிஷேகமானது, அந்த வார்த்தையின் வல்லமையானது இப்பொழுதே ஒவ்வொரு சிரசின் மேலே இறங்குவதாக. சகல கட்டுகளை உடைக்கத்தக்கதான அந்த அபிஷேகமானது ஒவ்வொரு சிரசின் மேலே இப்பொழுதே கடந்து போவதாக தகப்பனே. எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ அதே இடங்களிலே ஆண்டவர் இவர்களை நீர் உயர்த்தி வைப்பீராக. இவர் குடும்பங்களை உயர்த்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த இரட்டத்தனியான பலன் இவர்களை தேடி வரும்படியாய் செய்வீராக. அன்றுக்கு சகேயுக்கே ஆண்டவரை செய்தீரே, நீர் உலக ரட்சகர், நீர் அவன் வீட்டிற்கு போனீரே. அவன் நீர் வீட்டிற்கு போனபடினால் அவன் வீட்டிற்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது தகப்பனே. இதே போல இந்த வார்த்தைகள் எந்தெந்த வீடுகளில் துணிக்கிறதோ, எந்தெந்த செவிகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறதோ, அந்த செவிகளில் எல்லாம் ரட்சிப்பை பெருமடியாய் உதவி செய்வீராக. இரட்டத்தனியாய் பலனை பெருமடியாய் உதவி செய்வீராக. பயங்கள் விலகுவதாக தகப்பனே. என் அன்பின் பரலோக தகப்பனே, ஒவ்வொரு அருமையான சகோதரம் சகோதரிக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதித்து அவர் குடும்பங்களை ஆண்டவரை பாதுகாத்துக் கொண்டு அவர்கள் கண்ணீர்களை எல்லாற்றையுமே ஆண்டவர் துடைத்து பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. பெரிய சுகத்தை இயேசுவை நாமத்தினாலே பெற்றுக் கொள்வார்களாக. அவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும்படியாய், அவர் குடும்பங்களோடு நல்லாய் செழித்து வாழும்படியாய் என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் செபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.
அன்பு நேயர்களே, அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய, அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
சொல்லி